அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து வழங்கும் தமிழோசை. நவம்பர் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில். அமெரிக்க நாடாளுமன்றம் மற்றும் மாகாண ஆளுநர் தேர்தல்களில் அதிபர் ஒபாமாவின் எதிர்க்கட்சிக்கு கூடுதல் வெற்றி கிடைத்திருப்பது குறித்த செய்திகள். இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் 3வது முறையாக தான் போட்டியிட முடியுமா என்று உச்சநீதிமன்றத்திடம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே விளக்கம் கோரியிருப்பது குறித்த செய்திகள். இலங்கை பாதுகாப்பு அமைச்சின் முன் அனுமதி பெறாமல் வடக்கு பிராந்தியத்திற்கு வெளிநாட்டு பிரஜைகள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருக்கும் தடைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என்று லாயர்ஸ் கலெக்டிவ் தெரிவித்திருப்பது குறித்த செய்திகள். தமிழகத்தில் நடந்த கிரானைட் மற்றும் கனிம வள முறைகேடுகள் தொடர்பில் விசாரிப்பதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு மாறாக தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருப்பதாக குற்றம் சுமத்தும் செயற்பாட்டாளரின் பேட்டி.
நீதிமன்றம் சொன்ன தமிழகத்தின் 32 மாவட்டங்களில் உள்ள அனைத்து கனிம வள முறைகேடுகளை ஆய்வு செய்வது என்பதை தடுத்து ஒரு மாவட்டத்திற்குள் முடக்க
ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
பர்மா என்றும் குறிப்பிடப்படும் மயன்மார் நாட்டில் சீரமைப்பு முயற்சிகள் கடந்த 2 ஆண்டுகளாக ஸ்தம்பித்து விட்டதாக ஜனநாயக ஆதரவு முன்னணி ஆர்வலர் ஆங் சான் சூச்சி அம்மையார் குறிப்பிட்டிருக்கிறார். செய்தி மாநாடு ஒன்றில் அவர் பேசும்போது இராணுவ ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் பர்மா நாடு மக்களாட்சிக்கு திரும்புவது பற்றி பர்மிய மக்கள் அளவு மீறி நம்பிக்கை வைக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவின் பர்மா விஜயம் அடுத்த வாரம் நடக்கவிருக்கும் நிலையில் இந்த கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்கள் பலவற்றை 3 ஆண்டுகளுக்கு முன் அறிவித்த மியான்மர் இராணுவ அரசு பல தடைகளையும் அகற்றியிருந்தது.
அமெரிக்க அதிபரின் ஆட்சிக் காலத்தின் இடைநடுவில் நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயக கட்சி அடைந்திருக்கின்ற தோல்வியை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றி ஆராய்வதற்காக அதிபர் ஒபாமா 2 கட்சிகளையும் சேர்ந்த காங்கிரஸ் தலைவர்களை வெள்ளை மாளிகைக்கு அழைத்திருக்கிறார். தற்போதைய ஆட்சியின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டதையே இந்த வெற்றி காட்டுவதாக செனட் சபையின் குடியரசுக் கட்சித் தலைவர் மிச் மெக்கனோல் தெரிவித்திருக்கிறார்.
It was about a government that people no longer trust to carry out its most basic duties.
குடியரசுக் கட்சியினர் செனட் சபையில் 7 ஆசனங்களை கைப்பற்றியதன் மூலம் அந்த கட்சியினரே 2 அவைகளையும் கைப்பற்றியிருக்கின்றனர். பிரதிநிதிகள் சபையிலும் தங்களின் பெரும்பான்மை பலத்தை அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற குடியரசுக் கட்சியினர் 60 ஆண்டுகளுக்கு முன்னர் எட்டப்பட்ட வெற்றியின் அளவை இம்முறை எட்டியிருக்கின்றனர். ஒபாமாவின் அதிபர் பதவியின் 2 ஆண்டு காலத்தையும் குடியரசுக் கட்சியினரே இனிமேல் வழிநடத்தக்கூடிய நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது.
ஜெருசலேமில் 1 உயிரிழந்து 9 பேருக்கு காயம்பட்ட சம்பவத்திற்கு தாங்களே பொறுப்பென்று பாலஸ்தீன இஸ்லாமிய அமைப்பான ஹமாஸ் உரிமை பாராட்டியிருக்கிறது. கிழக்கு ஜெருசலேமில் டிராம் மண்டி பாதையில் பாதசாரிகள் மீது தனது மோட்டார் காரை மோதிய இப்ராஹிம் அல் அக்காரி என்ற மனிதன் இரும்பு கம்பிகளால் போலீசாரை தாக்க ஆரம்பித்ததும் சுட்டுக் கொல்லப்பட்டான். இந்த மனிதனை வீரம் நிறைந்த ஒரு தியாகி என்று விவரித்த ஹமாஸ் அணியினர் அல் அக்ஸா பள்ளிவாசல் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பழிவாங்கு நடவடிக்கையாகத்தான் இது நடத்தப்பட்டது என்று கூறியிருக்கிறார்கள். இஸ்ரேலின் பிரதமர் பென்யாமின் நெத்தன்யாகு கருத்து வெளியிடும்போது இந்த சம்பவத்தை தூண்டிவிட்டவர் பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் தான் என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார்.
இபோலா கொள்ளை நோய் கையாளப்படுகின்ற விதம் குறித்த விமர்சனங்களை அடுத்து உலக சுகாதார ஸ்தாபனம் ஆப்பிரிக்காவுக்கான புதிய இயக்குநராக பொஸ்வானாவைச் சேர்ந்த டாக்டர் மாட்சிடிசோ மொயட்டியை தெரிவு செய்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட நாடுகள் எதிர்காலத்தில் இந்த நோயை வெற்றிகரமாக எதிர்கொள்ளக்கூடிய நிலைமையை ஏற்படுத்த வேண்டும் என்று டாக்டர் மொயட்டி பிபிசியிடம் கூறியிருக்கிறார்.
Surveillance systems of alert, the laboratories to diagnose early, so that the next time such a...
Ebola நோய் தடுப்பு நடவடிக்கையில் மிகவும் மந்தமாக செயற்பட்டதாக முன்னைய இயக்குநரான அங்கோலாவைச் சேர்ந்த டாக்டர் லூயிஸ் ஜாம்போ மீது விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. முன்னதாக மேற்கு ஆப்பிரிக்காவில் இபோலா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான ஐநாவின் தலைமை அதிகாரி அந்தனி பான்பரே தமது பணிகளில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக கூறியிருந்தார்.
பாகிஸ்தானில் கிறிஸ்தவ தம்பதிகளை முஸ்லீம் கும்பல் ஒன்று கொலை செய்தமை மூர்க்கத்தனமானது, ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று பாகிஸ்தானின் பிரதமர் நவாஸ் ஷெரீப் விவரித்திருக்கிறார். கும்பல்களின் ஆட்சியை பொறுப்பான அரசாங்கம் பொறுத்து கொண்டிருக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். லாகூர் நகரிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு சிறு நகரில் 100க்கணக்கான உள்ளூர்வாசிகள் இந்த இளம் தம்பதிகளை நேற்று செவ்வாய்க்கிழமை அடித்துக் கொண்டார்கள். குர்ஆன் நூல் பிரதி ஒன்றை அவர்கள் அவமதித்தார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டது. இன்று புதன்கிழமை லாகூர் நகரில் சுமார் 200 கிறிஸ்தவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி இளம் தம்பதிகளின் கொலையை கண்டித்ததோடு பாகிஸ்தானில் மிக கடுமையான இறை நிந்தனை சட்டங்களை திருத்தி அமைக்கும்படியும் குரல் எழுப்பினார்கள்.
அடுத்த 6 மாத காலத்தில் போலியோவை ஒழித்து விடுவதாக பாகிஸ்தான் அரசாங்கம் உறுதியளித்திருக்கிறது. தாலிபான்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் நடந்து வரும் தேசிய போலியோ தடுப்பு மருந்து நிகழ்ச்சி திட்டத்துக்கு பிரதமர் நவாஸ் ஷெரீப் நேரடியாக தலைமை தாங்குகிறார். பாகிஸ்தானே உலக அளவில் இந்த நோயை ஒழிப்பதில் தடைக்கல்லாக இருப்பதாக சர்வதேச அமைப்பு ஒன்று ஏற்கனவே குற்றம் சாட்டியிருக்கிறது.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் அமெரிக்க செய்தி ஒன்று. அமெரிக்காவில் நேற்று செவ்வாயன்று நடந்த நாடாளுமன்ற மற்றும் மாகாண ஆளுநர் தேர்தல்களில் குடியரசுக் கட்சிக்கு கூடுதலான வெற்றிகள் கிடைத்திருப்பது பற்றிய செய்தியை ஏற்கனவே பார்த்தோம். இந்த தேர்தல் முடிவுகள் பற்றிய கூடுதல் விவரங்களோடு அமெரிக்காவின் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளுக்கும் எந்த விதமாக தேர்தல் நடத்தப்படுகிறது என்பது பற்றிய விளக்கத்தையும் தருகிறார் சாதாத்.
அமெரிக்காவுடைய நாடாளுமன்றத்தின் கீழவையான பிரதிநிதிகள் அவையின் முழுமைக்குமாகவும் மேலவையான செனட் மன்றத்தின் 1/3 இடங்களுக்குமாகவும் நேற்று செவ்வாயன்று நடந்த தேர்தலில் குடியரசுக் கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற்று வருகிறது. ஜனநாயக கட்சியின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்த செனட் அவை பெரும்பான்மையான முடிவுகள் வெளியான நிலையில் தற்போது குடியரசுக் கட்சியின் கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது. முந்தைய பிரதிநிதிகள் அவையில் குடியரசுக் கட்சிக்கு இருந்து வந்த பெரும்பான்மையை விட தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற புதிய அவையில் குடியரசுக் கட்சியின் பெரும்பான்மை மேலும் அதிகரித்திருப்பதாக இந்த தேர்தல் முடிவுகள் அமைந்திருக்கின்றன. செனட் அவையில் ஒரு உறுப்பினருக்கு 6 ஆண்டுகள் பதவிக்காலம் என்று இருக்க மொத்த ஆசனங்கள் அனைத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடப்பது இல்லை. செனட் அவையின் 1/3 ஆசனங்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கும். அப்படி நடக்கும் தேர்தல் ஒரு முறை அதிபர் தேர்தலோடு சேர்ந்து வரும், அடுத்த முறை அதிபர் பதவிக்காலத்தின் நடுவில் வரும். பிரதிநிதிகளவையை பொறுத்தவரையிலோ ஒரு உறுப்பினரின் பதவிக்காலம் 2 ஆண்டுகள் மட்டும்தான். எனவே 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, அதாவது ஒவ்வொரு அதிபர் தேர்தலின் போதும் அதிபர் பதவிக்காலத்தின் நடுவிலும் பிரதிநிதிகளவை மொத்தத்துக்குமாக தேர்தல்கள் நடக்கும். அப்படி நடுவிலே வந்திருக்கின்ற தற்போதைய தேர்தலில் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலுமே குடியரசுக் கட்சி பெரும்பான்மையை பெற்றிருக்கிறது. பிரதிநிதிகள் அவையில் மொத்தம் இருக்கின்ற 435 இடங்களில் 243 குடியரசுக் கட்சி பெற்றிருக்கிறது. 175 இடங்கள் மட்டுமே ஜனநாயக கட்சியின் வசம் இருக்கிறது. செனட் அவையை பொறுத்தவரையிலோ 36 இடங்களுக்கு தற்போது தேர்தல் நடந்தது. குடியரசுக் கட்சி இதில் கூடுதலாக 7 இடங்களை பெற்றிருக்கிறது. மொத்த அவையில் 52 இடங்கள் தற்போது குடியரசுக் கட்சியின் வசம் வந்திருக்கின்றன. வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் மேலும் ஒரு சில இடங்களிலும் குடியரசுக் கட்சி வெல்லலாம் என்பதால் அதன் பலம் மேலும் அதிகரிக்கலாம் என தெரிகிறது. செனட் அவையில் 45 இடங்கள் மட்டுமே தற்போது ஜனநாயக கட்சியின் வசம் இருக்கிறது. தான் ஆள வேண்டிய மக்களின் நம்பிக்கையை ஒபாமா நிர்வாகம் இழந்துவிட்டது என கென்டக்கி மாகாணத்திலிருந்து செனட் அவைக்கு தேர்வாகியிருக்கின்ற குடியரசுக் கட்சியின் தலைவர்களில் ஒருவரான மிட்ச் மெக்கானெல் கூறுகின்றார்.
I've heard your concerns. I've made them my own. You will be heard in Washington. When you get right down to it, that's what this campaign was really all about. It wasn't about me or my opponent.
உங்களுடைய கவலைகளை நான் செவிமடுத்திருக்கிறேன். அதை நான் என் பிரச்சனைகளாகவே ஆக்கிக் கொண்டிருக்கின்றேன். உங்கள் பிரச்சனைகளுக்காக வாஷிங்டனில் நான் குரல் கொடுப்பேன். அதைத்தான் இந்த தேர்தல் பிரதிபலிக்கிறது. இது என்னை பற்றியதோ, என்னை எதிர்த்து நின்றவர்களை பற்றியதோ அல்ல. அடிப்படை கடமைகளை நிறைவேற்ற முடியும் என்பதில் கூட மக்களுடைய நம்பிக்கையை இழந்துவிட்ட ஒரு அரசாங்கம் பற்றியது இந்த தேர்தல் என்றார் மிச் மெக்கானெல். தற்போது செனட் அவையில் குடியரசுக் கட்சியின் தலைவராகவும் மிச் மெக்கானெல் தேர்ந்தெடுக்கப்படுவார் என தெரிகிறது. நாடாளுமன்ற அவைகளை தாண்டி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 50 மாகாணங்களில் 36 மாகாணங்களுக்கு தற்போது ஆளுநர் தேர்தல்களும் நடந்திருக்கின்றன. இவற்றிலும் கூட குடியரசுக் கட்சிக்கு கூடுதலான வெற்றிகள் கிடைத்திருக்கின்றன. தற்போதைய நிலையில் 31 மாகாணங்களில் குடியரசுக் கட்சியின் ஆளுநர்கள் இருக்கின்றனர். 15 மாகாணங்களில் மட்டுமே ஜனநாயக கட்சி ஆளுநர்கள் இருக்கின்றனர். நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலுமே ஜனநாயக கட்சிக்கு பெரும்பான்மை பறிபோய்விட்ட நிலையில் அதிபர் ஒபாமாவின் கடைசி 2 வருட ஆட்சி மிகவும் பலவீனமானதாக இருக்கும் என்றே கருதப்படுகிறது.
பிபிசி செய்தியை தமிழில் தந்தவர் சாதாத். அடுத்து இலங்கை செய்திகள். இலங்கை ஜனாதிபதிக்கான தேர்தலில் 3வது முறையாக தான் போட்டியிட முடியுமா என்று இலங்கை உச்சநீதிமன்றத்திடம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விளக்கம் கோரியிருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
அரசியல் யாப்பின் 18வது திருத்தத்துக்கமைய தனக்கு 3வது முறையாகவும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியுமா என்பது சம்பந்தமாக விளக்கமளிக்குமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உச்ச நீதிமன்றத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அரசியல் யாப்பின் 129வது பிரிவுக்கு அமையவே ஜனாதிபதி இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளதாக உச்ச நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அரசியல் யாப்பின் 18வது திருத்தம் நிறைவேற்றப்பட்ட போது தான் 2 முறை ஜனாதிபதி பதவியை வகித்திருந்ததாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உச்ச நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். எனவே அந்த திருத்தத்துக்கு அமைய தனக்கு 3வது முறையாகவும் அந்த பதவிக்காக போட்டியிட முடியுமா முடியாதா என்பது சம்பந்தமாக விளக்கமளிக்குமாறு ஜனாதிபதி உச்ச நீதிமன்றத்திடம் விடுத்துள்ள வேண்டுகோளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியினால் உச்ச நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்துள்ள வேண்டுகோள் சம்பந்தமாக கருத்துக்களை தெரிவிக்க விரும்பும் நபர்கள் அதனை எழுத்து மூலமாக எதிர்வரும் 7ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு முன்பு சமர்ப்பிக்க முடியுமென உச்ச நீதிமன்றத்தின் பதிவாளர் MM ஜெயசேகர BBCயிடம் தெரிவித்தார். ஜனாதிபதியின் வேண்டுகோள் திறந்த நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுமா என்று கேட்டபோது அது சம்பந்தமாக உத்தியோகபூர்வமான பதில்கள் எதுவும் தனக்கு கூற முடியாதென்றும் அவர் தெரிவித்தார். இதேவேளை ஜனாதிபதியினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வேண்டுகோளை திறந்த நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுமாறு இலங்கை வழக்கறிஞர்களின் சங்கம் உச்ச நீதிமன்றத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. அந்த சங்கத்தின் செயலாளர் வழக்கறிஞர் அஜித் பத்திரண இதனை தெரிவித்தார். அரசியல் யாப்புக்கமைய இவ்வாறான வேண்டுகோள்களை உச்ச நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிப்பதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரங்கள் இருக்கின்றது. ஆயினும் இது பகிரங்கமான முறையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். கருத்துக்களை தெரிவிப்பதற்கு மக்களுக்கு அவகாசம் வழங்கப்பட வேண்டும். இதன் காரணமாகவே நாம் அதனை பகிரங்கமான முறையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளோம் என்று தெரிவித்தார் இலங்கை வழக்கறிஞர்களின் சங்கத்தின் செயலாளர் வழக்கறிஞர் அஜித் பத்திரன. அரசியல் யாப்பின் 18வது திருத்தம் அமலுக்கு வருவதற்கு முன்பு ஒரு நபருக்கு 2 முறை மாத்திரமே ஜனாதிபதி பதவியை வகிக்க முடியும். ஆயினும் 18வது அரசியல் திருத்த சட்டத்தின் மூலம் அந்த தடை முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது. எனவே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு 3வது முறையாகவும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியும் என்று அரச தரப்பு தெரிவித்து வருகின்றது. ஆயினும் 18வது அரசியல் திருத்த சட்டம் அமலுக்கு வந்தபோது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ 2 முறை ஜனாதிபதி பதவியில் செயற்பட்டுள்ள காரணத்தினால் அவருக்கு 3வது முறையாகவும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியாதென்று முன்னாள் தலைமை நீதிபதி சரத் என் சில்வா உட்பட எதிர்த்தரப்பினர் தெரிவித்து வருகின்றனர்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இலங்கையில் பாதுகாப்பு அமைச்சின் முன் அனுமதியை பெறாமல் வடக்கு பிராந்தியத்திற்கு வெளிநாட்டு பிரஜைகள் செல்வதில் உள்ள தடைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என்று லாயர்ஸ் கலெக்டிவ் என்கிற சட்ட வல்லுநர்களின் அமைப்பு கூறியிருக்கிறது. இதுகுறித்த மேலதிக விவரங்களுடன் ஜெயபிரகாஷ் நலுசாமி.
இலங்கையில் வடக்கு மாகாணத்துக்கு செல்கின்ற வெளிநாட்டு பிரஜைகள் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியை பெற்றிருக்க வேண்டும் என்று அரசாங்கம் அண்மையில் பிறப்பித்திருந்த உத்தரவு நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கும் அரசியலமைப்புக்கும் முரணானது என்று லோயஸ் கலெக்டிவ் என்ற சட்ட வல்லுநர்களின் செயற்பாட்டு அமைப்பொன்று தெரிவித்திருக்கிறது. அரசியலமைப்பு பிரிவு 14 உபபிரிவு 1 உள்நாட்டுக்குள் பிரஜைகளுக்கு இருக்கின்ற நடமாடும் சுதந்திரத்தை உத்தரவாதப்படுத்துகிறது. அதேபோல எந்த ஒரு தனிநபரும் அவர் இலங்கையின் பிரஜையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்கள் மீது அரசு எதேச்சாதிகாரமான நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்துவதை தடை செய்கிறது என்று லோயஸ் கலெக்டிவ் அமைப்பு அறிக்கை ஒன்றில் சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதேபோல நாடாளுமன்ற சட்டத்தையோ அல்லது அவசரகால சட்டத்தையோ அடிப்படையாக கொண்டே நாட்டில் அரசாங்கம் பயணத்தடைகளை அறிவிக்க முடியும் என்று நீதிமன்ற தீர்ப்புகள் ஏற்கனவே தெளிவாக கூறியிருப்பதாக கூறியிருக்கின்ற சட்டத்தரணிகளின் அமைப்பு பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியின்றி வடக்குக்கு வெளிநாட்டவர்கள் செல்வதை தடை செய்வதற்கு எந்தவொரு சட்டமும் கடைபிடிக்கப்படவில்லை என்றும் கூறியிருக்கிறது. சட்ட விதிகள் இல்லாத இடத்தில் நிர்வாக ரீதியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு பாதுகாப்பு அமைச்சு உள்ளிட்ட எந்த ஒரு அரச நிறுவனத்துக்கும் அதிகாரம் இல்லை என்றும் லோயஸ் கலெக்டிவ் கூறியிருக்கிறது. இலங்கையில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு சென்ற இலங்கையர்கள் வெளிநாட்டு குடியுரிமைகளை பெற்றிருக்கின்ற போதிலும் அவர்களின் குடும்ப உறவினர்களை சந்திப்பதற்கான உரிமையை அரசாங்கம் மறுக்க முடியாது என்றும் இதன் மூலம் அவர்களின் உறவினர்களான இலங்கை பிரஜைகளின் அடிப்படை உரிமைகளை பாதிக்கப்படுவதாகவும் BBCயிடம் கூறினார் லோயஸ் கலெக்டிவ் அமைப்பின் ஏற்பாட்டாளர் லால் விஜயநாயக்க.
நடுவாக சபா கலந்து கொள்ளுவாங்க அப்படி தான் ஏன் கௌரவ ஆவோ அப்படி கொள்வாங்க பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி பெறாமல் வடக்கிழங்கைக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்படுகின்றமைக்கு எதிராக அடிப்படை உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். இந்த நடவடிக்கையினால் பாதிக்கப்படுபவர்கள் வராவது எங்களின் உதவியை கோரினால் நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அவர்களுக்கு உதவ தயாராக இருக்கிறோம் என்றார். இலங்கையில் சட்டத்தின் ஆட்சி மற்றும் நீதித்துறை சுதந்திரத்துக்காக குரல் கொடுத்து வருகின்ற அமைப்பான லோயஸ் கலெக்டிவ் நிறுவனத்தின் ஏற்பாட்டாளர் லால் விஜயநாயக்க.
செய்தியை தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இலங்கை ராணுவத்தின் முன்னாள் தலைமை தளபதி சரத் பொன்சேகா வெளிநாடு செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவுக்கு வெளிநாடு செல்வதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. தனக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பின்பு நீதிமன்றம் தனது வெளிநாட்டு பயணங்களை முழுமையாக தடை செய்ததாக முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தல் சமயம் இராணுவத்திலிருந்து தப்பியோடிய நபர்களை சேவையில் ஈடுபடுத்தியதாக குற்றம் சாட்டி முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா உட்பட அவரது செயலாளர் சேனக சில்வா ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபர் வழக்கொன்றை தாக்கல் செய்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு சரத் பொன்சேகா உட்பட அவரது செயலாளர் ஆகியோரின் வெளிநாட்டு பயணங்கள் நீதிமன்றத்தினால் தடை செய்யப்பட்டது. இன்று வழக்கு அழைக்கப்பட்ட போது கருத்துக்களை தெரிவித்த சரத் பொன்சேகா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் முன்னாள் ராணுவ தளபதிக்கு மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வதற்காக 2 வாரம் வெளிநாடு செல்வதற்கு அனுமதி வழங்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். இந்த வேண்டுகோளுக்கு அரச தரப்பினால் எதிர்ப்பு தெரிவிக்கப்படவில்லை. இதன்படி முன்னாள் ராணுவ தளபதிக்கு வெளிநாடு செல்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. 2010 ஜனாதிபதி தேர்தலை அடுத்து கைது செய்யப்பட்ட சரத் பொன்சேகாவுக்கு வெளிநாடு செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்ட முதல் முறை இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கது.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இலங்கையின் கிழக்கே வட்டமடு பகுதியில் இருக்கும் சர்ச்சைக்குரிய காணிகளில் விவசாயிகள் வேளாண்மை செய்யலாம் என்று பொத்துவில் நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
அம்பாறை மாவட்டம் திருக்கோயில் பிரதேசத்திலுள்ள வட்டமடு பகுதியில் சர்ச்சைக்குரிய காணி தொடர்பாக இன்று பொத்துவில் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின்படி விவசாயிகள் வளமை போல் விவசாய செய்கையில் ஈடுபட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. குறித்த காணி உரிமை தொடர்பாக கால்நடை பண்ணையாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இடையில் நீண்டகாலமாக பிரச்சினை நிலவி வந்தது. கடந்த மாத பிற்பகுதியில் போலீசாரால் நீதிமன்றத்தின் கவனத்திற்கும் இந்த பிரச்சினை கொண்டுவரப்பட்டது. இதனையடுத்து இருசாராருக்கும் அந்த பகுதியில் நடமாட நீதிமன்றத்தினால் தடையும் விதிக்கப்பட்டிருந்தது. இன்று பொத்துவில் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது கமநல சேவைகள் உதவி ஆணையாளரால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்ததாக கூறுகின்றார். விவசாயிகள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகளில் ஒருவரான எம்ஐ உபைசூர் ரகுமான்,
கடந்த காலங்களில் சீகை பண்ணப்பட்ட அந்த விவசாய நிலங்களுக்குரிய விவரங்களையும் அந்த விவசாயிகளின் பெயர் பட்டியலையும் நீதிமன்றத்திலும் சமர்ப்பித்து இருந்தார். இவற்றினை பரிசீலனை செய்த நீதிமன்றமானது அந்த குறிப்பிட்ட 4 கண்டங்களையும் சேர்ந்த சுமார் 1149 ஏக்கர் காணிகளை விவசாயிகள் தங்கள் விவசாய சீகைக்கு பயிற்சிகைக்கு உட்படுத்தலாம் என்பதனை இன்று ஒரு கட்டளையாக நீதிமன்றம் பிறப்பித்திருக்கின்ற அதே வேளையில் மேய்ச்சி தரக்காரர்கள் அல்லது கறவை பசுக்காரர்கள் இந்த இடங்கள் தவிர்ந்த ஏனைய இடங்களில் தங்களுடைய மேய்ச்சல் தரைக்காக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதனையும் நீதிமன்றம் இன்று கட்டளையாக விட்டிருக்கின்றது
என்று கூறிய அவர் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை இருதரப்பும் ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய இந்த செய்தியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவேறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இந்திய செய்திகள். தமிழகத்தில் நடந்த கிரானைட் மற்றும் கனிம வள முறைகேடுகள் தொடர்பில் விசாரிப்பதற்காக சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு மாறாக தமிழக அரசு இது தொடர்பில் தவறான உத்தரவு பிறப்பித்திருப்பதாக சகாயம் ஆய்வுக்குழு ஆதரவு இயக்கம் என்கிற தன்னார்வலர் இயக்கம் குற்றம் சுமத்தியிருக்கிறது. எந்த அடிப்படையில் இப்படி குற்றம் சுமத்துகிறீர்கள் என்று அதன் செயற்பாட்டாளர் முகிலனிடம் கேட்டார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
11/9/2014 அன்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய கனிம நிறுவனங்களில் நடந்துவிட்டுள்ள முறைகேடுகளை ஆய்வு செய்து அரசுக்கு அறிக்கை அளிக்க சகாயம் அவர்களை சிறப்பதிகாரியாக நியமித்தது. ஆனால் தமிழக அரசினுடைய இன்றைய முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று முன்துறை பத்திரிகைக்கு கொடுத்த செய்தியில் சகாயம் அவர்கள் மதுரை மாவட்டத்தில் ஏற்கனவே மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த அன்சுல் மிஸ்ரா அவர்கள் கிரானைட் முறைகேடுகளை ஆய்வு செய்வதை இவர் மேலாய்வு செய்து அறிக்கை அனுப்பத்தான் அவர் நியமிக்கப்பட்டிருக்கார் என்று தெரிவித்தார். நேற்று முன்தினம் தமிழக அரசு ஒரு அரசாணையை பிறப்பித்து மதுரை கிரானைட் முறைகேடுகளை பற்றி மட்டும் ஆய்வு செய்வதற்கு சகாயத்திற்கு அனுமதி அளித்துள்ளது. இது நீதிமன்றம் சொன்ன தமிழகத்தின் 32 மாவட்டங்களில் உள்ள அனைத்து கனிம வள முறைகேடுகளை ஆய்வு செய்வது என்பதை தடுத்து ஒரு மாவட்டத்திற்குள் முடக்கின்ற செயல். இதை நீதிமன்ற உத்தரவை தமிழக அரசு மீறுவதால் நீதிமன்றத்தில் தமிழக அரசின் மீது அவதூறு வழக்கை தொடர்வதாக நாங்கள் முடிவு செய்துள்ளோம்.
தமிழக அரசானது வெறும் மதுரை மாவட்டத்தில் ஏற்கனவே செய்யப்பட்ட ஆய்வுகளை மறுபடியும் ஆய்வு செய்வதற்காகத்தான் சகாயம் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று கூறுவதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்?
இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கிறது. காரணம், தமிழகத்திலே மிகப்பெரிய முறைகேடுகளாக தாது மணல் முறைகேடுகள் நெல்லை, குமரி, தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்றுள்ளது. மதுரையில் மட்டும் கிரானைட் குவாரி முறைகேடுகள் நடக்கவில்லை. கிருஷ்ணகிரி மாவட்டம் உட்பட 20 மாவட்டங்களில் கிரானைட் எடுக்கப்பட்டதில் முறைகேடு நடந்திருக்கிறது. தமிழகத்தில் உள்ள 33 ஆறுகளிலும் ஆற்று மணல் கொள்ளை நடந்திருக்கிறது. இது எல்லாம் முழுக்க வெளியே வரும் பொழுது இந்த அரசனுடைய இருத்தலுக்கே அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும், இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கள் பெரும்பாலும் ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு பெற்றலாக இருக்கின்ற உண்மை வெளியே வந்துவிடும் என்பதால் இந்த விசாரணையை ஏற்கனவே மதுரை விசாரணையில் உண்மை வெளிவந்ததால் அங்கே மட்டும் திரும்ப விசாரணை செய்ய வைத்து இதை முடக்கிவிடலாம் என்று தமிழக அரசு கருதுகிறது. இதுதான் முழுக்க முழுக்க உண்மையான விஷயம்.
இப்போ இது தொடர்பாக தமிழக அரசை நீங்கள் அணுகியிருக்கிறீர்களா? இப்படி செய்யக்கூடாது, முழுவதும் ஆய்வு செய்ய வேண்டும் என்பது என்று குறித்து ஏதாவது செய்தியோ அல்லது முதலமைச்சரை சந்திக்கவோ நீங்கள் ஏதாவது முயற்சி செய்தீர்களா?
இது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, உத்தரவு, அதை கடைபிடிக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை, அரசினுடைய மிக முக்கியமான கடமை. ஆனால் இப்படி அரசு நடக்கிறது, தவறாக நடக்கிறது என்பதை பற்றி பத்திரிகை வாயிலாக அரசினுடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்துச் சென்றிருக்கிறோம்.
இப்போ இந்த கட்டத்தில் இப்படி ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்வதன் மூலம், இப்படி பத்திரிகைகளுக்கு நீங்கள் எடுத்து செல்வதன் மூலம் இந்த விசாரணை ஒரு முழுமையாக விசாரிக்கப்படும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா?
கனிம வள முறைகேடுகள் என்பது நாட்டில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. காரணம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய தாது மணல் நிறுவனத்தைச் சேர்ந்த உரிமையாளர் ஒருவர் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வருடைய பல்வேறு நிறுவனங்களில் பங்குதாரராக இருந்தது நீதிமன்றத்தாலேயே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே சகாயம் அவர்களை கனிம வள முறைகேடுகளை ஆய்வு செய்யும் ஒரு சிறப்பு அதிகாரியாக நீதிமன்றம் நியமித்திருப்பதை நாங்கள் ஒரு வாய்ப்பாக கருதுகிறோம்.
இப்போ இந்த ஆய்வுக்குழுவுக்கு உதவும் வகையில் வேறு ஏதாவது நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்து வருகிறீர்களா?
தமிழகம் முழுக்க தாது மணல், கிரானைட் மற்றும் ஆற்று மணல் முறைகேடுகளில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு செயல்பாட்டாளர்கள், விவசாய அமைப்பினர், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், மக்கள் இயக்கங்கள், பல்வேறு அரசியல் இயக்கங்கள், ஆர்வமுள்ள தனிநபர்கள் ஆகியோர்கள் இணைந்து நாங்கள் கனிம வள முறைகேடு சகாயம் ஆய்வுக்குழு ஆதரவு இயக்கம் என்று ஒன்றை தொடங்கியிருக்கிறோம். இந்த ஆதரவு இயக்கத்தின் மூலம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்து அனுமதி பெற்ற இடங்களில் நடந்த முறைகேடுகள், அனுமதி பெறாத இடங்களில் நடந்த முறைகேடுகள் ஆகியவற்றை ஆவணங்களை கடைசி மட்ட மக்கள் வரை அரசிற்கு கொடுக்க வேண்டும் என்று பரப்புரை செய்து அதை பெற்றுத்தருவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறோம். சகாயம் அவருடைய ஆய்வுக்குழு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நேரில் வருகை தந்து ஒரு பொது விசாரணை நடத்த வேண்டும் என்றும், குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரம் வட்டத்தில் மட்டும் 53 தாது மணல் குவாரிகள் இருப்பதால் அங்கே மட்டும் கூடுதலாக ஒரு பொது விசாரணை நடத்த வேண்டும் என்றும், சகாயம் அவர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வர வேண்டும், பாதிக்கப்பட்ட பகுதி கிராம மக்களை, குறிப்பாக குமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட கடலோர கிராம மக்களையும், கிருஷ்ணகிரி, மதுரை மாவட்டத்தில் கிரானைட் கொள்ளையால் பாதிக்கப்பட்ட மக்களையும் நேரில் சந்திக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் வைத்துள்ளோம்.
சகாயம் ஆய்வுக்குழு ஆதரவு இயக்கத்தின் செயற்பாட்டாளர் முகிலன். உலக புகழ்பெற்ற இந்திய கிரிக்கெட் ஆட்டக்காரர் சச்சின் டெண்டுல்கர் எழுதியிருக்கும் சுயசரிதை இன்று அவரே வெளியிட்டிருக்கிறார். இது குறித்த செய்தியை தருகிறார் டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன்.
பிளேயிங் இட் மை வே என்ற தலைப்பில் இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் எழுதியுள்ள சுயசரிதை புத்தகத்தை இன்று புதனன்று மும்பையில் அவர் வெளியிட்டார். அந்த சுயசரிதை புத்தகத்தில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் பயிற்சியாளர் கிரேக் சாப்பெல் குறித்து சச்சின் தெரிவித்துள்ள விமர்சனம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கிரேக் சாப்பெலை சர்க்கஸ் ரிங் மாஸ்டர் என சச்சின் அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். சர்க்கஸ் கூடாரத்தில் வன விலங்குகள் மேற்பார்வை செய்யும் ரிங் மாஸ்டர் போல பயிற்சியாளர் கிரேக் சாப்பெலும் கிரிக்கெட் வீரர்களின் உணர்வுகளை பொருட்படுத்தாது தனது கருத்துக்களை கிரிக்கெட் வீரர்கள் மீது திணித்தார் என்று சச்சின் எழுதியுள்ள சுயசரிதை புத்தகத்தில் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் 2007 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளுக்கு முன்னர் அப்போதைய அணித்தலைவர் ராகுல் டிராவிடை வெளியேற்றி சச்சின் அணி தலைவர் பதவியை ஏற்க வேண்டும் என்று கிரெக் சாப்பில் சச்சினுக்கு பரிந்துரைத்ததாகவும் சச்சின் தெரிவித்துள்ளார். ஒன்றாக நாம் இந்திய கிரிக்கெட்டை கட்டுப்படுத்தலாம் என்று கிரெக் சாப்பில் சச்சினிடம் கூறியதாகவும் அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் செய்தியாளர்களிடம் பேசிய சச்சின் டெண்டுல்கர், கிரேக் பயிற்சியாளராக பதவியேற்ற முதல் சில நாட்களுக்கு அது சாதாரணமாகத்தான் இருந்தது. ஆனால் போக போக அவர் மூத்த கிரிக்கெட் வீரர்களுடன் பிரச்சனை செய்ய தொடங்கினார். அந்த சமயத்தில்தான் சௌரவ் கங்குலியுடனான பிரச்சனையும் நடைபெற்றது. எனக்கு தெரிந்தவரை கிரேக் பயிற்சியாளராக பதவியேற்பதற்கு கங்குலி ஒரு முக்கிய காரணமாக இருந்தார். சாப்பல் பயிற்சியாளராக இருந்த சமயத்தில் விளையாடிய 15 வீரர்களில் 13 பேராவது நான் கூறும் இந்த கருத்தோடு உடன்படுவார்கள். அந்த சமயத்தில் நாங்கள் ஆடிய கிரிக்கெட் மகிழ்ச்சிகரமானதாக இல்லை என்றார் சச்சின் டெண்டுல்கர். இந்நிலையில் சச்சினின் சுயசரிதை புத்தகத்தில் சாப்பல் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளதை தொடர்ந்து கங்குலி, ஜாகிர்கான், விவிஎஸ் லக்ஷ்மண் உள்ளிட்டோரும் கிரெக் சாப்பல் மீது குற்றச்சாட்டுகளை வெளியிட்டு வருகின்றனர். கிரெக் சாப்பல் இந்திய கிரிக்கெட்டை பின்னோக்கி எடுத்துக்கொண்டு சென்றதாக முன்னாள் கிரிக்கெட் வீரர் விவிஎஸ் லக்ஷ்மண் செய்தி ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார். சச்சின் டெண்டுல்கர் தனது புத்தகத்தில் இந்த விவரங்களை எழுதியுள்ளதை தான் பாராட்டுவதாகவும், என்றாவது ஒரு நாள் தனது கதையை சொல்ல விரும்புவதாகவும் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் கங்குலி தெரிவித்துள்ளார். தன்னை பற்றி கூறப்பட்டுள்ள இந்த குற்றச்சாட்டுகளை இந்திய அணியின் முன்னாள் பயிற்சியாளர் கிரெக் சாப்பல் மறுத்துள்ளார். தான் வார்த்தை போரில் ஈடுபட விரும்பவில்லை என்று தெரிவித்துள்ள முன்னாள் பயிற்சியாளர் கிரெக் சாப்பல் அப்போதைய இந்திய அணி தலைவர் ராகுல் டிராவிடை வெளியேற்றி சச்சினை அணி தலைவராக்கும் சிந்தனை தனக்கு கொஞ்சம் கூட இல்லை என்று தெரிவித்துள்ளார்.
டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன், இந்தியாவில் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு ஒன்றில் மனைவியை கணவன் அடிப்பது சரிதான் என்று 54% ஆண்களும் 51% பெண்களும் கூறுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. கணவனிடம் அடி வாங்கும் பெண்களில் 50%+ அது சரிதான் என்று கூறுவது எதை காட்டுகிறது என்று மனித உரிமை ஆர்வலரும் வழக்கறிஞருமான சுதா ராமலிங்கம் அவரிடம் கேட்டார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
நம்முடைய மனோபாவம் அந்த காலத்துல இது வரைக்கும் மாறலேங்கிறத காமிக்கிறது. பல வருடங்களுக்கு முன்னாடி வந்துட்டு அடிக்கிற கைதான் அணைக்கணுங்கிற ஒரு பாட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருந்தது. அதேதான் இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குங்கிறது தான் நம்முடைய இந்த சர்வே காமிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அடிச்சுட்டாங்கிறதுனால அதெல்லாம் ஒரு பெரிய இதான். காவல் நிலையத்துல போய் நம்ம வந்துட்டு கணவன் அடிச்சான்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா பெண் காவலர்கள் வந்து என்னைய கூட தான் என் ஹஸ்பண்ட் அடிக்கணும் நான் வந்துட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. ஸோ அடிப்பது என்பது அணைப்பதற்கு முந்தியதோ அல்லது அதற்கு பிந்தியதோங்கிற மாதிரியான ஒரு நிலைமைதான் இன்றைய வரைக்கும் நம்முடைய மனசுல வந்துட்டு தங்கிட்டு இருக்கிற ஒன்று.
உலகம் முழுவதும் பெண்களின் கல்வி நிலை அதிகரிக்கும் போது அவர்கள் மீதான வன்முறை குறைந்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்தியாவில் அப்படி இருப்பதாக சொல்ல முடியுமா? காரணம், கடந்த 10 ஆண்டுகளில் அதிகம் பதிவு செய்யப்பட்ட வன்முறைகளில் பெண்கள் மீதான வன்முறை தான் அதிகமாக இருக்கிறது.
பெண்கள் படித்து விட்டால் மாத்திரம் அவர்கள் மேல் இருக்கக்கூடிய வன்முறை வந்து குறைஞ்சிருச்சுன்னு நான் என்னைக்குமே ஒத்துக்கிறது கிடையாது. உலகம் முழுக்கவே பெண்கள் படித்திருந்தாலும் சரி படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி தாக்கப்படுவது என்பது அதுவும் குடும்ப சூழலுக்குள்ள நிறையவே இருக்கு. எங்கி பார்த்தீங்கனாலும் நீங்க வந்துட்டு பெண்கள் தனக்கு ஏற்பட்ட மேல் வந்த அந்த ஒரு தாக்கத்தை தாக்குதலை வெளியில் சொல்வது என்பது ஒரு மாதிரியான ஒரு கேவலம் நினைக்கிறாங்க. இல்லைன்னா நாமளே சூஸ் பண்ணின ஒரு பார்ட்னர் நினைக்கிறாங்க. எமோஷனலி அவங்க மேல நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்க அந்த ஆண்கள் மேல. அதனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து தாங்கி கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு பக்குவத்தான ஒரு நிலையை அவங்க மனசுக்குள்ளார ஏத்துக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க படிச்சிருந்தாலும் சரி படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி பல்வேறான காலகட்டங்கள்ல ரொம்ப வாங்கவே முடியாத ஒரு சூழல்ல தான் வெளியில வந்து சொல்றாங்க. இப்ப படித்தவர்கள் மேல் வன்முறை குறைவதுங்கிறது என்னால ஒத்துக்க முடியல. ஆனா படித்தவர்களுடைய மேல் ஏற்படக்கூடிய வன்முறை வெளியில் வருவது சுலபமாக இருக்கு.
தற்போது நடைமுறையில் இருக்கும் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் என்பது எந்த அளவுக்கு இந்த மாதிரியான வன்முறைகளை தடுப்பதற்கு உதவுவதாக நினைக்கிறீர்கள்?
குடும்ப வன்முறை சட்டத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போனாலும் கூட அது வந்து ஒரு சிவில் ரெமடியாகத்தான் நம்ம அதை பார்க்க முடியும். இந்த வன்முறை சட்டத்துல வந்து உடனடியாக தடை உத்தரவுகள் வாங்குவதற்கான வழிமுறைகள் இருக்கின்றன. ஆனா இந்த மாதிரியான தடை உத்தரவுகளுக்காக கோர்ட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னாலோ அல்ல ப்ரொடெக்ஷன் ஆபீசர் கிட்ட போனாலோ சர்வீஸ் கவர் கிட்ட போனாலோ உடனடியாக நிவாரணங்கள் கிடைக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இன்றைக்கும் கூட கிடைப்பதில்லை தான் சொல்லுவேன். பிரிட்டன் போன்ற நாடுகள்ல தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு போன் மூலியமா கூட இன்ஜெக்ஷன் வாங்கிடுறாங்க. இங்க இதுக்குரிய சரத்துக்கள் இருந்தாலும் அதை அமல்படுத்துவதற்கு ஒரு ரொம்ப பயங்கரமான தயக்கம் பல்வேறு காரணங்களுக்காக நமக்கு கோர்ட்டில் நம்ம பாக்குறோம்.
மனித உரிமை ஆர்வலரும் வழக்கறிஞருமான சுதா ராமலிங்கம். நேயர்களே, இது குறித்து உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்கள். அவை நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். இன்றைய செய்தி அரங்கம் நீண்டு அமைந்துவிட்டதால் இன்று இடம்பெற்றிருக்க வேண்டிய பலகணி இடம்பெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.